அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் முதல் நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். ஹாங்காங் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் நிலையில் இன்று ஆர்ப்பாட்டக்காரர்களின் மனோநிலை குறித்து அங்கிருந்து ஒரு பேட்டி.
நேற்று இரவு ஓரளவிற்கு மழை பெய்தது, இருந்தாலும் அந்த மழை இவர்களை கொஞ்சமும் பாதிக்கவில்லை. பலர் குடைபிடித்துக் கொண்டு ரெயின் கோட்டை அணிந்து கொண்டு அந்த மழைக்கு தாக்கு பிடித்து தான் இவர்கள் நின்றார்கள்.
அமெரிக்க விஜயத்தை முடித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாடு திரும்பிய நிலையில் அவரை சந்தித்த மேரிலாந்து மாநில வெளிவிவகார துணைச் செயலர் ராஜன் நடராஜன் அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள். இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளது பற்றிய செய்தி.
After the Olympic, this is my first competition. Actually, I'm a mother of 3 kids.
உலகில் முதியோர் நிலை குறித்து வெளியாக இருக்கும் அறிக்கையில் இலங்கையின் நிலை குறித்த ஒரு செய்தி பெட்டகம் ஆகியவை இடம்பெறுகின்றன. நேர்களே, செய்தி அரங்கம் இன்று நீண்டு அமைவதால் இன்று ஒலிபரப்பாக வேண்டிய பலகணி ஒலிபரப்பாகவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
சீனாவை கம்யூனிஸ்ட் கட்சி கையேற்ற 65வது வருடத்தை நினைவு கூறும் முகமான சீன தேசிய தினத்தை ஹாங்காங்கின் சீன ஆதரவு தலைவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் நிலையில் ஹாங்காங்கின் ஜனநாயக ஆதரவு போராட்டங்கள் நகரின் புதிய பகுதிகளுக்கும் பரவியிருக்கின்றன. துறைமுகத்தின் 2 புறங்களிலும் 4 முக்கிய சந்திகளை பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். வியாழக்கிழமைக்கு முன்னதாக ஹாங்காங்கின் தலைமை நிறைவேற்று அதிகாரி சி வை லியாங் அவர்கள் பதவி விலகாவிட்டால் தாம் அரசாங்க கட்டிடங்களை ஆக்கிரமிக்கப் போவதாக மாணவர் தலைவர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். 2017 ஆண்டு நடக்க இருக்கின்ற முதலாவது நேரடி தேர்தலில் வேட்பாளர்களை சீனா வடிகட்டுவதற்கான புதிய சட்டத்துக்கான எதிர்ப்பை கைவிடுமாறு சி வை லியாங் அவர்கள் போராட்டக்காரர்களை கேட்டிருக்கின்றார்.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு அமைப்பினருக்கு எதிரான வான் தாக்குதலில் மற்ற அரபு நாடுகள் ஈடுபடுவதை தாங்கள் முற்றாக எதிர்ப்பதாக ஈராக்கிய பிரதமர் ஹைதர் அல் அபாடி பிபிசியிடம் தெரிவித்தார். பிபிசிக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டி ஒன்றில் ஈராக்கிய மண்ணில் வெளிநாட்டு துருப்புக்களை தமது அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று அவர் தெரிவித்தார். சிரியா மற்றும் ஈராக்கில் செயல்பட்டு வரும் ஐஎஸ் அல்லது இஸ்லாமிய அரசு எனும் அமைப்புக்கு எதிராக அமெரிக்கா தலைமையிலான தாக்குதலில் சவுதி அரேபியா, ஜோர்டான் உட்பட 5 அரபு நாடுகள் ஈடுபட்டுள்ளன. அந்த நாட்டைச் சேர்ந்த வான்படைகள் சிரியாவில் இலக்குகளை தாக்கியுள்ளார்கள் என்றாலும் இதுவரை ஈராக்கில் எந்த இலக்கின் மீதும் தாக்குதல்கள் நடைபெறவில்லை.
துருக்கிய எல்லைக்கருகே கொபானி நகரை முற்றுகையிட்டிருக்கின்ற இஸ்லாமிய அரசு போராளிகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தலைமையிலான படைகள் வான் தாக்குதலை நடத்துகின்றன. கடந்த 2 வாரமாக இஸ்லாமிய அரசு ஜிகாதிகள் கைப்பற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற நகருக்கு கிழக்கு புறமாக பெரும் வெடிப்பு சத்தத்தை கேட்டதாக பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். குர்தீன போராளிகள் கொபானி நகரை பாதுகாக்க சண்டையிட்டுக் கொண்டிருக்க அவர்களை நோக்கி ஜிஹாதிகள் செல் தாக்க நடத்தியதாக செய்தியாளர் கூறுகின்றார். பெண்கள் உட்பட பல குர்தீன போராளிகளை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் சிறைச்சேதம் செய்திருக்கின்றார்கள். சிரியாவிலும் ஈராக்கிலும் துருக்கிய படைகள் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடவும் துருக்கிய தளங்களை பயன்படுத்த வெளிநாட்டு படைகளை அனுமதிக்கவும் தேவையான தீர்மானம் ஒன்றை அந்த நாட்டு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றது.
இதனிடையே சிரியாவின் ஹோம்ஸ் நகரின் மையப்பகுதியில் 2 கார் குண்டுகள் வெடித்ததில் குழந்தைகள் உட்பட டசன் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளார்கள். இந்த 2-ல் 1 பாடசாலை ஒன்றுக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரில் பொருத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. குண்டு வெடிப்புகள் ஏற்பட்டுள்ள பகுதி பெரும்பான்மையாக அலவைட் என்னும் முஸ்லிம் பிரிவினர் வாழும் பகுதியாகும். நாட்டின் அதிபர் பஷார் அல் அசாத் அந்த பிரிவைச் சேர்ந்தவர். இந்த ஆண்டின் முற்பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் பின்வாங்கிய நிலையில் ஹோம்ஸ் நகரின் பெரும்பாலான கட்டுப்பாட்டை சிரிய அரசாங்கம் தமது வசம் கொண்டு வந்தனர்.
ஈரானின் அணுத்திட்டம் குறித்த ஒரு ராஜதந்திர உடன்படிக்கை தொடர்பாக இணக்கம் காணுமாறு கோரி ஈரானின் 6 முக்கிய திரைப்பட இயக்குநர்கள் இணையதள பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஈரானின் முதலாவது ஆஸ்கார் விருதை 2012 வென்ற அஸ்கர் ஃபர்ஹாதி மற்றும் அப்பாஸ் கைரோஸ்தாமி ஆகியோர் உட்பட இவர்கள் இந்த பிரச்சாரத்துக்கு உடன்பாடு ஏற்படவில்லை என்பது ஏதோ ஒரு உடன்பாடு ஏற்படுவதை விட மோசமானது என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். ஈரானும் அதனுடைய உடன்பாட்டுக்காக பேசிக் கொண்டிருக்கும் உலகின் 6 வல்லரசுகளும் ஒரு உடன்பாட்டை செய்து கொள்ள நவம்பர் 24 வரை காலவரையறையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன.
கோலன் குன்று பகுதியிலிருந்து ஐநாவின் அமைதி படையில் பணியாற்றிக் கொண்ட தமது துருப்புகளுக்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை என்று கூறி ஐநாவை கடுமையாக விமர்சித்துள்ளது பிலிப்பைன்ஸ். அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த துருப்புக்கள் சிரியாவின் கிளர்ச்சி படையினரால் தாக்கப்பட்டனர் என்று பிலிப்பைன்ஸ் கூறுகிறது. இனிவரும் காலங்களில் தெளிவில்லாத அமைதி காக்கும் பணிகள் மற்றும் முடியாதவற்றில் தமது பணியினர் ஈடுபட மாட்டார்கள் என்று பிலிப்பைன்ஸின் அதிபர் பெனிக்னோ அக்கினோ தெரிவித்துவிட்டார். சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் மோதல்களை எதிர்கொண்ட தமது படையினர் இனியும் அங்கு பணியாற்றுவது இயலாது என்று கூறி 300 அதிகமான துருப்புக்களை பிலிப்பைன்ஸ் பின்வாங்கியுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டுச் செய்தி. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் மாணவர் ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்திகள் குறித்து தொடர்ந்து கேட்டு வருகிறீர்கள். இன்றும் தொடரும் மாணவர் ஆர்ப்பாட்டம் மற்றும் தற்பொழுது அவர்களின் மனோநிலை, சீன அரசின் அணுகுமுறை போன்றவை குறித்து தற்பொழுது அங்கு இருக்கும் ஜஹான் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சீவகன். பாதுகாப்பு காரணங்கள் கருதி இவர் பற்றிய மேல் விவரங்களை நம்மால் தர இயலவில்லை.
இன்றும் நாளையும் இங்க சைனாவினுடைய தேசிய தினத்தை ஒட்டி விடுமுறை. ஆகவே நேற்று அதற்கு முன்தினம் இருந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் இருக்கிறது. அது மட்டுமில்லாது நேற்று இரவு ஓரளவிற்கு மழை பெய்தது. இருந்தாலும் அந்த மழை இவர்களை கொஞ்சமும் பாதிக்கவில்லை. பலர் குடை பிடித்துக் கொண்டு ரெயின்கோட்டை அணிந்து கொண்டு அந்த மலைக்கு தாக்கு பிடித்து தான் இவர்கள் நின்றார்கள்.
கிட்டத்தட்ட குடும்பங்களே வந்து தெருவுக்கு போராடுறது போன்று எங்களுடைய செய்தியாளர்கள் கூறுகின்றனர். உண்மை நிலைமை அப்படி இருக்கின்றதா?
அதாவது பெரும்பாலும் மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த மாணவர்களையும் பெரிய மாணவர்கள் சொல்ல முடியாது, அதிகமா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம். அந்த ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க 17-18 இந்த வயசுக்கு உண்டானவங்க இருக்கிறாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மாணவர்கள் வந்து வெறுமன ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணிட்டு இருக்கல, பாட்டு படிக்கிறாங்க, கோஷம் போடுறாங்க. அதே நேரத்துல சிலர் புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஹோம் ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அவங்க படிப்புக்கு இடையூறா இதை உருவாக்கல. இந்த நிலைமையில இந்த கூட்டத்துல நாங்களும் கலந்து இத ஒரு உறுதியான ஒரு நிகழ்ச்சியா ஆக்கணுங்கிற ஒரு நோக்கம் அவங்ககிட்ட இருக்கிறது நமக்கு தெரியுது.
இன்று ஏதாவது வன் செயல்கள் அல்லது வேறு ஏதாவது அந்த மாதிரியான இது நடந்திருக்கிறதா?
வன் செயல்கள் இல்ல. வெளிநாட்டிலிருந்து வந்து இதனை பார்க்கக்கூடியவர்கள் கூட ஓரளவுக்கு பாராட்டுகிறார்கள். தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு தம்பதியினர் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து சொன்னார்கள், இது எங்கள் நாட்டுல இந்த இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடக்கிறதாக இருந்தா கடைகள் எரியும், தெருவில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் அடித்து நொறுக்குவார்கள், அப்படி அப்படின்னு சொன்னார்கள். பீஸ் அண்ட் லவ் அந்த போக்கிலே தான் இவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள்.
இன்று தேசிய தினத்தை முன்னிட்டு 2 விடுமுறை என்று சொன்னீர்கள். ஆனால் விடுமுறை முடிந்த பிறகு மாணவர்கள் பள்ளிக்கு போக வேண்டிய தேவையெல்லாம் இருக்கின்றது. அப்படியான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது இந்த போராட்டம் எப்படி போகும்?
அவர்கள் 28 இருந்தே பள்ளியை பகிஷ்கரித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து வருகிறார்கள். சில பாடசாலைகளுக்கு சில பகுதிகளில் ஏற்கனவே விடுமுறை அறிவித்து விட்டார்கள். ஆசிரியர்கள் கூட இந்த போராட்டத்திற்காக தங்களுடைய வேலை நிறுத்தம் செய்வார்கள் என்ற ஒரு செய்தி கூட பரவலாக இருக்கிறது.
நகரத்தினுடைய அந்த மைய பகுதியை ஆக்கிரமித்து அந்த தெருக்களில் வந்து போராட்டம் நடத்துவதை இந்த தொலைக்காட்சிகளின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் அந்த நாட்டினுடைய போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது? தற்பொழுது நிலைமை என்ன?
போக்குவரத்து அந்த குறிப்பிட்ட அந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஹாங்காங் ஐலண்ட் தீவு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பைனான்சியல் சென்டர் முக்கியமான பகுதி தான். அந்த பகுதியில் உள்ள போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வங்கிகள் மூடப்பட்டிருக்கின்றன. முக்கியமான பெரிய கடைகள் இவைகள் எல்லாம் இவர்கள் மூடிவிட்டார்கள். இந்த நாடு வந்து 2 பகுதியை கொண்டது. ஹாங்காங் தீவு, கவுலூன் தீபகற்பம். இது சைனாவை நிலப்பரப்பில் ஒட்டி இருக்கக்கூடியது. ஆகவே இவர்கள் மொத்தத்தில் 3 பகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த 3 பகுதிகளிலும் அது மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். அதை தாண்டி அவர்கள் வேற பகுதிக்கு செல்லவில்லை, செல்லக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாக பத்திரிகைகள் கூறுகின்றன. காரணம், பொதுமக்களுக்கு இடைஞ்சல் அதிகமாக இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கம் என்று கூறுகிறார்கள்.
நகரினுடைய மைய பகுதியை, அதாவது வணிக மைய பகுதியை அவர்கள் ஆக்கிரமித்திருப்பதாக கூறுகின்றீர்கள். ஹாங்காங்கை பொறுத்தவரை அது வணிகத்தை மையமாக கொண்ட ஒரு நாடு. ஆகவே தற்பொழுதைய நிலைமையில் இந்த வணிகம் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றது, அன்றாட மக்களுடைய தேவைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது?
அதாவது விடுமுறை வாரம், இந்த வாரம் வந்து இதனை கோல்டன் வீக் என்றே சொல்லுவார். சீனாவிலே கிட்டத்தட்ட 5 விடுமுறையாக இது வரும் பொழுது சீன மக்கள் பெரிய அளவில் ஹாங்காங் தீவுக்கு வருவார்கள், பொருட்களை வாங்குவார்கள். கடைகளில் தெருக்களில் நடப்பதற்கு கூட மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை இருக்கும். கிறிஸ்துமஸ் வியாபாரம் போன்ற அல்லது அதை விட சற்று உயர்வான முறையில் வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் இது. இந்த பிரச்சனை வந்ததனால் அது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும்.
ஹாங்காங்கில் இருக்கும் ஜஹான். இந்தியா தொடர்பான ஒரு பன்னாட்டு செய்தி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது 5 நாள் அமெரிக்க விஜயத்தை முடித்துக்கொண்டு இன்று இந்தியா திரும்பிவிட்டார். பெரிதும் பேசப்பட்ட இந்த விஜயத்தால் இந்திய அமெரிக்க உறவுகளில் என்ன தாக்கம் ஏற்படப் போகிறது? அங்கு மேரிலாந்து மாநிலத்தில் வெளிவிவகாரத்துறை துணைச் செயலராக பதவி வகிக்கும் தமிழர் ராஜன் நடராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக நடந்துள்ளது என்பதை ரொம்ப சந்தோஷமாக சொல்றேன். இந்த வரலாற்றுமிக்க பயணத்தின் போது பல திட்டங்கள் பேசப்பட்டு இது வந்து வளர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக அவருடைய யுனைடெட் நேஷன்ல பேசினாவுடைய சிறப்புரை எல்லா நாட்டுடைய தலைவர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. உங்களுக்கு தெரியும், அவர் சொல்லியிருக்காரு அமெரிக்காவில ஹெல்த் கார்லாம் குறையணும்னா நீங்க யோகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க பள்ளி லெவல்ல ரொம்ப நிறைய பயனளிக்கும் என்று சொல்லியிருக்கார்.
அமெரிக்கா இந்த மோடி அவர்கள் இந்திய பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்தியாவின் பொருளாதாரத்தை மந்தமடைந்து கொண்டிருந்த இந்தியாவின் பொருளாதாரத்தை மேலும் ஒரு முன்னேற்றுவேன் என்று சொல்லி அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அதற்கான திட்டங்களை அறிவிக்கிறார். இந்த ஒரு அவரது நோக்கத்திலே இந்த அமெரிக்க விஜயம் வந்து முக்கியமாக பார்க்கப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து முதலீடுகளை இந்தியாவுக்கு கொண்டு வருவது அவருடைய முக்கியமான ஒரு இலக்காக பார்க்கப்பட்டது. அவர் இந்த விஜயத்தின் போது இந்த ஒரு குறிக்கோளை எட்டுவதற்கான முயற்சிகள் அவர் எடுத்த முயற்சிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது ஏதாவது பலன் அளிக்கும் என்று நினைக்கிறீர்களா?
நேற்றைக்கு நான் எங்களுடைய அலுவலர் கவர்னர் மாற்றி அவரோடு சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு 30 நிமிடம் தனியாக சந்தித்தோம். அப்போ சில கருத்துக்களை அவர் எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியும் பிரசிடென்ட் இந்தியா யூஎஸ் பிரசிடென்ட் ஒபாமாவும் 2 முறை சந்திச்சிருக்கிறார்கள். 29ஆம் தேதி ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் டின்னர் சந்திச்சிருக்கிறார்கள். நேற்று அதனுடைய ஃபாலோ அப்பாக சந்திச்சு 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. இதுல முக்கியமான அவுட்கம் என்னன்னா யூஎஸும் இந்தியாவும் சேர்ந்து they are signing MOU on the educational dialogue. எப்படி யூஎஸ் டெக்னாலஜி இந்தியன் டெக்னாலஜி வந்து எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் என்பது முக்கியமான ஒரு கருத்து. ரெண்டாவது வந்து நாங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் செக்ரட்டரி இவரை நமது பிரைம் மினிஸ்டர் சந்தித்தார். அது காலையில் அப்போது டிஃபென்ஸ் கொலாபரேஷன் விஷயமாக நிறைய பேசியிருக்காங்க. டிஃபென்ஸ் கொலாபரேஷன் குறிப்பாக மேனுபேக்சரிங் இந்தியாவில பண்ணணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்காரு. மூணாவதாக சைபர் செக்யூரிட்டி எப்படி வந்து நம்ம கண்ட்ரிலாம் சேர்ந்து சைபர் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஆன்டி டெரரிசம் கொண்டு வர முடியும் டெக்னாலஜியை வந்து பயன்படுத்த முடியும் சொல்லியிருக்காரு. அதனால பல திட்டங்கள் மிஸ்டர் மோடி மிஸ்டர் பிரசிடண்ட் ஒபாமா பேசியிருக்காங்க. இதுல இருந்து நிறைய அவுட்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஆனால் இது வரைக்கும் இப்போ அமெரிக்க இந்திய உறவுகளிடையே மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருந்த இந்த சிவில் அணுசக்தி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமெரிக்காவின் முதலீடுகள் இந்திய அணுசக்தி துறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது இந்தியாவிலே இந்த சிவில் நியூக்ளியர் லைபிலிட்டி அதாவது இந்த அணுசக்தி உலையை நிறுவும் இந்த நிறுவனங்கள் விபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு என்பதிலே இந்திய நாடாளுமன்றம் புதிய ஒரு சட்டத்தை கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தபொழுது நிறைவேற்றியது. அது வந்து அமெரிக்காவுக்கு உடன்பாடானதாக இல்லை. அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று அவர்கள் கோரி வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு முட்டுக்கட்டை நிலை நீடிக்கிறது. இதிலே வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம் காணப்படும் வாய்ப்பு இருக்கிறதா இந்த விஜயத்தின் மூலமாக?
அது விஷயமாக நிறைய பல எக்ஸ்பர்ட் பேசியிருக்காங்க இங்க அமெரிக்காவில். டெஃபினட்டா ஆப்பர்ச்சுனிட்டி சேஞ்சுங்க. அது வந்து டெஃபினட்டா யூஎஸ் வாண்ட்ஸ் டு ஹெல்ப் இந்தியாவுக்கு வந்து எனர்ஜி ரிசோர்ஸ் எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், ஹவ் வி கேன் எம்பவர் இந்தியா, அந்த முறையில் பேசியிருக்காங்க. டெஃபினட்டா ரெண்டு அரசாங்கம் சேர்ந்து சில மாற்றங்கள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த நியூக்ளியர் ப்ரொலிபரேஷன்ல.
அமெரிக்காவின் மேரிலாந்து மாநிலத்தில் வெளிவிவகாரத்துறை துணைச் செயலரான ராஜன் நடராஜன். தமிழ்நாட்டில் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டு பதவி இழந்துள்ள நிலையில் தன்னை ஜாமீனில் விடுவிக்க கோரி அவர் சமர்ப்பித்த மனுவை 7ஆம் தேதிக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இது குறித்த மேலதிக தகவல்களை தருகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கும் ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வழக்கமாக மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்கும் டிவிஷன் பெஞ்சுக்கு மாற்றி கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தசரா விடுமுறை முடிந்த பிறகு 7ஆம் தேதியன்று விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று காலை 10:30 மணியளவில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால நீதிபதி ரத்னகலா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதா சார்பாக வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி ஆஜரானார். அரசு தரப்பு வழக்கறிஞர் கலைஞராக பவானி சிங் ஆஜரானார். விசாரணை துவங்கியதும் அரசு தரப்பின் சார்பில் மனு தாக்கல் செய்கிறீர்களா என நீதிபதி கேட்டதும் தான் தயாராக இருப்பதாக பவானி சிங் தெரிவித்தார். ஜாமீன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். உடனடியாக நீதிபதி வழக்கின் முக்கியத்துவத்தை கருதி விசாரணையை சிறப்பு அமர்வில் இருந்து வழக்கமான அமர்வுக்கு மாற்றுவதாக தெரிவித்தார். தங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டுமென ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இருந்தபோதும் நீதிபதி ரத்னகலா வழக்கை மாற்றி உத்தரவிட்டார். இதற்கு பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசிய ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ், இது அநீதியானது, சட்டத்திற்கு விரோதமானது என்று குறிப்பிட்டார்.
நீதிமன்றம் மனுதாரர் கருத்தையோ எதிர்மனுதாரர் கருத்தையோ கேட்காமல் உடனடியாக வழக்கை ஒத்திவைத்துவிட்டது. உயர் நீதிமன்றத்தின் வரலாற்றிலேயே இவ்வாறு ஒத்திவைப்பது இதுதான் முதல் முறை. இது முழுக்க முழுக்க அநீதியானது, சட்டவிரோதமானது.
இதற்கிடையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து அதிமுக ஆதரவு வழக்கறிஞர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் வாசலில் இருந்தபடி கோஷங்களை எழுப்பினர். சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அதிமுக ஆதரவு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு வெளியில் வழக்கறிஞர்கள் போராடுவது சரியில்லை என உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சந்துரு தெரிவித்துள்ளார்.
வழக்கில் குற்றவாளிகள் யார் என்பது முக்கியம் அல்ல. ஒரு கிரிமினல் வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் போது அந்த மேல்முறையீடு செய்த பிறகும் நீதிமன்ற நீதிபதிகளை குறை சொல்லி இந்த மாதிரி நேரடி போராட்டம் செய்துவது வழக்கறிஞர்களுக்கு அழகல்ல. அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் தொழில் நடத்தக்கூடிய உரிமத்திற்கு விரோதமானது. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா விதித்திருக்கக்கூடிய விதிகளுக்கு இது முரணானது. ஏனென்றால் ஒரு நீதிமன்றத்தை பற்றி பொது வெளிகளில் நீதி வழக்கறிஞர்கள் இப்படி தவறான கருத்துக்களை சொல்லி போராட்டம் நடத்துவது, எதிர்ப்பு தெரிவிப்பது மிக தவறான முன்காரணம். அந்த வழக்குகளை நடத்துவதும் அதில் தீர்ப்பு வருவதும் நீதிமன்றத்தோட கடமை. அப்படிப்பட்ட நீதிமன்றத்தை எதிர்த்து சாலைக்கு செல்வது அவருடைய தொழிலுக்கே வைத்து வைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும்.
ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு வழக்கமான அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளதால் அவர் உடனடியாக ஜாமீனில் விடுதலையாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஜெயலலிதா 5வது நாளாக சிறையில் உள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய நால்வரும் பரப்பன அக்ரஹாரம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
லவ் ஜிஹாத், அதாவது முஸ்லீம் இளைஞர்கள் முஸ்லீம் அல்லாத சமூக பெண்களை காதல் வயப்படுத்தி திருமணம் செய்வதாக வரும் குற்றச்சாட்டு இந்து அமைப்புகள் சிலவற்றால் எழுப்பப்பட்டு வருவது குறித்து தேசிய பெண்கள் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் லலிதா குமாரமங்கலம் தெரிவித்த சில கருத்துக்கள் சர்ச்சையை எழுப்பியிருக்கின்றன. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
முஸ்லீம் அல்லாத இளம் பெண்களை முஸ்லிம் ஆண்கள் காதல் வயப்படுத்தி அவர்களை திருமணம் செய்து பின்னர் அவர்களை தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துகிறார்கள் என்ற சர்ச்சை தொடர்பாக தேசிய பெண்கள் ஆணையத்தின் தலைவர் லலிதா குமாரமங்கலம் ஒரு செய்தி ஊடகத்திடம் தெரிவித்த கருத்துக்கு அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. முஸ்லிம் அல்லாத பிற சமூகத்தை சேர்ந்த இளம் பெண்களை முஸ்லிம் இளைஞர்கள் காதல் வயப்படுத்தி அவர்களை திருமணம் செய்து பின்னர் அவர்களை தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துகிறார்கள் என்று குற்றஞ்சாட்டப்படும் செயல் லவ் ஜிஹாத் என்று அறியப்படுகிறது. லவ் ஜிஹாத் என்ற இந்த நடவடிக்கை இந்தியாவில் நடைபெற்று வருவதாகவும் இது ஒரு சர்வதேச சதி என்றும் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் யோகி ஆதித்யநாத் சமீபத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார். அதனையடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த சில இந்து மத ஆர்வலர்கள் அம்மாநில இந்து மத பெண்கள் முஸ்லிம்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தெரிவித்திருந்தன. இந்நிலையில் லவ் ஜிஹாத் பிரச்சினை தொடர்பில் செய்தி ஊடகம் ஒன்றிடம் பேசிய தேசிய பெண்கள் ஆணையத்தின் தலைவர் லலிதா குமாரமங்கலம், லவ் ஜிஹாத் என்பது பாஜக அல்லது RSS அமைப்பால் கட்டியமைக்கப்பட்ட ஒரு கருத்து அல்ல என்றும் இருவேறு மத சமூகங்களுக்கிடையே அரிதாக நடைபெறும் திருமணங்களுக்கு எதிரான ஒரு சமூக சீற்றம்தான் இது என்றும் தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தது தொடர்பில் பிபிசியிடம் பேசினார் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன்.
இந்த லவ் ஜிஹாத் சம்பந்தமாக சொன்னதை பேப்பர்ல பார்த்தோம். லவ் ஜிஹாத் அப்படிங்கிற பேரை ஆர்எஸ்எஸ்ஓ அல்லது பிஜேபியோ பயன்படுத்தல. சமுதாயத்திலேயே சில எதிர்ப்புகள் திருமணங்கள் செய்து கொள்ளும் பொழுது ஏற்படுவதுதான் இதற்கு காரணம், பிரச்சனைகள் ஏற்படுவதுண்டு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையினுடைய தன்மையே திசை திருப்புறதும் என்ன நடந்திருக்கோ அதை வந்து குறைச்சு மதிப்பிடுறதும் NCWடைய நிலைப்பாடாக இருந்தது. சேர்பர்சன் சொன்னதை பார்த்தா கட்டாயமாக அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட அங்கமாக இருந்ததுனால அவங்க வந்து இந்த விஷயத்தை மழுப்ப பாக்குறாங்க
என்றார் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன். இந்த சர்ச்சை தொடர்பில் BBCயிடம் பேசிய தேசிய பெண்கள் ஆணையத்தின் தலைவர் லலிதா குமாரமங்கலம்,
பர்சனலா நான் என்ன சொன்னேன்னா என்னோட கருத்து என்னன்னாக்க இந்த லவ் ஜிஹாதே இந்த டேர்மே நம்ம வந்து பயன்படுத்த கூடாது இந்த வார்த்தைகள். சோ என்ன பொறுத்தவரையில் இது வந்து பிஜேபி இல்லாட்டி ஆர்எஸ்எஸ் உருவாக்குன வார்த்தைகள் இல்ல, இது கமிஷனோட வேலையே கிடையாது இதை பத்தி பேசுறது. இது ஒரு சோசியல் ப்ராப்ளம். என்ன பொறுத்தவரையில் பிரஸ் வந்து இதுக்கு தேவையில்லாத இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கி விட்டுருக்கு. இதோட மகளிருங்களுக்கு எத்தனையோ நிறைய நிறைய தினசரி பிரச்சனைகள் வருது, இறைச்சி விடுறாங்க, அடிக்கிறாங்க, ரேப் பண்றாங்க, என்னென்னமோ நடக்குது. அதனால நான் சொன்னேன் இதுக்கு மேல நான் இதை பத்தி பேசவே விரும்பல, இனிமேல் நான் லவ் ஜிஹாதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா இதை பத்தி பேசி எனக்கு நான் எந்த கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நான் என்ன ரிலீஃப் கொடுக்க முடியும் இதை பத்தி பேசி? இது சும்மா ஒரு பொலிட்டிக்கல் இது ஆயிடுது. லெப்டிஸ்ட்க்கு இன்னும் ஒண்ணு சொல்ல முடியல, அதனால இது சொல்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது வர அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு அரசியல், அவங்கதான் அரசியல் விளையாடுறாங்க இதுல. நான் இதுல விளையாட இதை பத்தி பேசவே விரும்பல. இது வந்து இதுக்கு அரசியல் இதுல வந்து நான் ஏ குறிப்பிட்டு என்னோட தேசிய மகளிர் ஆணையத்துக்கு இந்த விஷயத்துக்கு ஒன்னு எடுத்து இது பண்ணவே தேவையில்லை
என்றார் தேசிய பெண்கள் ஆணையத்தின் தலைவர் லலிதா குமாரமங்கலம்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இனி இலங்கை செய்திக்கு செல்லும் முன் ஒரு விளையாட்டு குறிப்பு. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை மேரி கோம் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பு வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்ச்சியானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மேரி கோம் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான ஃப்ளைவெயிட் பிரிவில் அவர் கசகஸ்தானை சேர்ந்த ஷாயினா ஷகர்பகோவாவை 2-0 எனும் கணக்கில் வென்றார். 5 உலகப்பட்டத்தை வென்றுள்ள மேரி கோம் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் முதல் முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பல ஆண்டுகளாக சர்வதேச அளவில் மகளிர் குத்துச்சண்டை போட்டிகளில் பல வெற்றிகளை பெற்றுள்ள மேரி கோமை சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம் மேக்னிஃபிஷன் மேரி என்று அழைக்கிறார்கள். கடந்த 1998 மணிப்பூரைச் சேர்ந்த டிங்கோ சிங் பேங்காக்கில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றதை அடுத்து தனக்கும் குத்துச்சண்டை பயில வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டதாக மேரி கோம் பலமுறை வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார். லண்டனில் 2012 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் அவர் வெண்கலப் பதக்கம் வென்றிருந்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார் மேரி கோம்.
After the Olympic, this is my first competition. Actually, I'm a mother of 3 kids. Still, I have doing very well because I sacrifice.
ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பிறகு இதுவே எனது முதல் போட்டி. நான் 3 தாய். இருந்த போதிலும் நான் கடுமையான பயிற்சிகளை செய்து வருகிறேன். எனது குடும்பம், பிள்ளைகளை மற்றவர்களின் பராமரிப்பில் விட்டு குத்துச்சண்டை பயிற்சிக்காக நான் பல தியாகங்களை செய்துள்ளேன். எனது முழு கவனமும் குத்துச்சண்டை பயிற்சியிலேயேதான். 3 பெற்ற பிறகும் ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வது பெரும் மகிழ்ச்சி
என்று கூறிய மேரி கோம் இறுதிப் போட்டி மிகவும் கடினமாக இருந்தது என்றும் தெரிவித்தார்.
The first two round was I could not you know catch up. The opponent was very speed and very fast.
முதல் 2 என்னை எதிர்த்து போட்டியிட்டவரின் திறமைகளுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவர் மிகவும் வேகமாக நகர்வுகளை மேற்கொண்டார். அவரது குத்துக்கள் பலமாகவும் இருந்தன. அவர் நல்ல திறமையான குத்துச்சண்டை வீரராக இருந்ததால் அவரது விரைவான நகர்வுகளை என்னால் சமாளிக்க முடியவில்லை. ஆனால் 3rd and 4th சுற்றில் நான் மீண்டு வந்து அவருடன் சரிசமமாக ஈடு கொடுத்தேன்
என்று செய்தியாளர்களிடம் பேசிய மேரி கோம் இதே ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மற்றொரு குத்துச்சண்டை போட்டியாளர் சரிதா தேவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைக்காதது பற்றியும் தனது கருத்தை தெரிவித்தார்.
This happening sometimes, those who are hosting, you know, they are more get a support. Unfortunately, Sarita could not win. We know that who win the bout.
இப்படியானவை சில நேரம் நடைபெறவே செய்யும். போட்டிகளை நடத்தும் நாட்டுக்கு கூடுதலாக ஆதரவு கிடைப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. அந்த போட்டியில் யார் வென்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த போட்டி எப்படி இருந்தது, முடிவு எப்படி இருந்தது என்பதையும் அனைவரும் அறிவோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக சரிதாவால் வெற்றி பெற முடியவில்லை. அந்த முடிவு குறித்து நாங்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளோம்.
தமது அடுத்த போட்டிகள் குறித்தும் மேரி கோம் இன்ச்சியானில் செய்தியாளர்களிடம் பேசினார்.
அடுத்த
உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் மீதே கவனம் உள்ளது. அதன் அடிப்படையில் தான் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற முடியும். எனவே அதற்காக இப்போது தயாராகி வருகிறோம். அனைத்தையும் விட ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் என்பதே எனது குறிக்கோள்
என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்தியாவின் மேரி கோம்.
செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இனி ஒரு இலங்கை செய்தி. உலக முதியோர் தினமாகிய இன்று உலக அளவில் முதியோர் நிலைமை குறித்து ஹெல்பேஜ் என்ற தன்னார்வ நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் முதியோர்களை நன்கு பராமரித்து வரும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 43rd இடத்தை பெற்றிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி அனைத்துலக அளவில் நடத்தப்பட்ட ஆய்வொன்றில் முதியோரை பராமரிப்பது தொடர்பில் தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கை சிறப்பான இடத்தில் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 96 நாடுகளில் இலங்கை 43rd இடத்தில் இருக்கின்றது. முதியவர்களின் வருமானம், சுகாதாரம், கல்வி மற்றும் தொழில் வாய்ப்பு, சாதகமான சமூக சூழல் போன்ற 4 அம்சங்களில் முதியவர்களின் நிலைமை குறித்து இந்த ஆய்வில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. அண்டை நாடாகிய இந்தியா உட்பட இந்த பிராந்தியத்தின் முக்கிய நாடுகளிலும் பார்க்க முதியோர்கள் இலங்கையில் நல்ல நிலையில் அரசாங்கத்தினால் பராமரிக்கப்படுவதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடபகுதியில் கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் போன்ற இடங்களில் கவலைக்கிடமான நிலையிலேயே முதியவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது.
60 70 வயது வரைக்கும் 250 ரூபா 300 ரூபா தான் கொடுக்கறாங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும். அது அவர்களுக்கு காணாது. இப்ப உள்ள வாழ்க்கை செலவு கூடுதல் இருப்பதால அவங்களுக்கு பெரிய கஷ்டம். யுத்தம் நடந்து சொத்துக்களை இழந்து கஷ்டப்பட்ட நிலையில உள்ள குடும்பக்காரர் தங்களோட சிரியத்தை போக்குறதுக்கு காணாத நிலையில இருக்க தொழில் வாய்ப்பும் இல்லை. இப்ப இந்த நிலையில இவங்க பராமரிக்கிற இதுக்கு காணாததுனாலதான் அவை பிச்சை எடுத்துக்கொண்டு தெரிகிறாங்க
என்று அந்த பிரதேசத்தின் முதியோர் சங்க தலைவராகிய 70 வயதுடைய குஞ்சிராமன் ஸ்ரீதரன் அவர்கள் தமது பிரதேசம் முதியோர் நிலைமைகள் பற்றி தெரிவித்தார். இதேவேளை இறுதி யுத்தத்தின் போது வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்து வவுனியாவுக்கு வந்து சேர்ந்த 3 லட்சம் பேரில் மிக மோசமான நிலைமையில் இருந்த 400 மேற்பட்ட முதியவர்களை பொறுப்பேற்று பராமரித்து வந்த வவுனியா கோவில் குளம் சிவன் கோவில் அருளகம் முதியோர் இல்லத்தை நடத்தி வருகின்ற ஆலய அறங்காவலர் சபையின் செயலாளர் ஆறுமுகம் நவரத்னராஜா அவர்களிடம் முதியோரின் நிலைமை குறித்து கேட்டேன்.
இல்லத்திலே 149 முதியவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். ஆண்களுமாக பெண்களுமாக இருக்கின்றார்கள். அத்துடன் முன்னேறியா மனநோய் வைத்தியசாலையிலிருந்தும் 20 முதியோர்களை, அதாவது வைத்தியம் செய்து ஓரளவு குணமடைந்து விட்டார்கள், அவர்களை உறவுகள் வந்து கொண்டு போகவில்லை, உறவுகளோடு அவர்களுக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை. வவுனியா ஆஸ்பத்திரியிலே மனநோய் சம்பந்தமான பகுதியும் துறக்கப்பட்டிருக்கிறதால அந்த 20 பேரையும் எங்களுடைய இல்லத்துக்கு மாற்றிவிட்டார்கள். ஒரு நபருக்கு மாதம் 500 ரூபா தான் அவருடைய கொடுப்பனவு. கிட்டத்தட்ட சராசரி 16 ரூபாய்க்கு தான் அவருடைய கொடுப்பனவு வருகின்றது. இதுதான் அரசாங்கத்தாலே எங்களுக்கு கிடைக்கும் உதவி. நிறுவனங்கள் எங்களுக்கு நல்லா உதவி செய்தார்கள். தற்சமயம் இந்த நிறுவனங்களும் இந்த இடங்களை விட்டு சென்றதால நாங்கள் சிரமப்படுகின்றோம். இந்த ஆலயத்தின் மூலம்தான் இவர்களுக்கான இதுகளை செய்து கொண்டிருக்கின்றோம்
என்றார் நவரத்னராஜா அவர்கள். அரசாங்கத்தினால் முதியவர்களுக்கு பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்ற போதிலும் சமூகத்தினால் முதியவர்கள் அரவணைத்து பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்கிறார் வவுனியா மாவட்ட சமூக சேவைகள் உத்தியோகத்தர் செல்லத்துறை சிறுநிவாசன் அவர்கள்.
அவர்களுக்கு அன்பு, அரவணைப்பு, அவர்களது அந்த விழுமியங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற தேவைப்பாடு ஒன்று இருக்கின்றது. அதனை எமது மக்கள் புரிந்து கொண்டு, இளையவர்கள் புரிந்து கொண்டு முதியோர்களை மதித்து அவர்களுக்கான கௌரவத்தை சமுதாயம் வழங்குமானால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக அமையும் என்று நினைக்கின்றேன்
என்றார் சிறுநிவாசன் அவர்கள். வடமாகாணத்தின் ஒரே ஒரு போதனா வைத்தியசாலையாகிய யாழ் வைத்தியசாலைக்கு சிறுவர் வைத்திய பிரிவை போன்று முதியவர்களுக்கான வைத்திய பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதாக டாக்டர் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்தராஜா அவர்கள் கூறுகின்றார்.
உலகளாவில் இந்த வயது முதிர்ந்த எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகின்றது. இலங்கையில் சராசரி ஆயுட்காலம் ஒரு ஆணுக்கு 74 வருடங்களாகவும் பெண்களுக்கு 70 வருடங்களாகவும் வாய்ந்துள்ளது. இந்த முதியோர் என்ற பொறுத்த மட்டில் அவர்களுக்குரிய முக்கியமான சுகாதார பிரச்சனைகளாக கண் பார்வை, கேட்டல், நடமாடல் தொடர்பான பிரச்சனைகள் தான் இருக்கின்றன. எமது வைத்தியசாலையை பொறுத்தவரை மேற்படி வைத்திய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய வசதிகள் இருந்தாலும் முதியோர்களுக்கான வைத்திய பிரிவு ஒன்று அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனெனில் முதியோர்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகம்.
என்ஆர் யாழ் போதனா வைத்தியசாலையின் பதில் வைத்திய பணிப்பாளர் டாக்டர் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் நம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் நம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.